வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே உமாட்சி உமக்கே.
அதிகாரம் 17 இறைவசனங்கள் 20-25 வரை. அக்காலத்தில் இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். இயேசு மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே அல்லது அங்கே அங்கே எனச் சொல்ல முடியாது, ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாட்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள், ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள், ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென்று மின்னிர் ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆதலால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தியாளர் இன்றைய நற்செய்தியிலே இறையாட்சி உங்கள் நடுவே செயல்படுகிறது என்று சொல்கிறார். இறையாட்சி உங்கள் நடுவே செயல்படுகிறது என்று சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய இறையாட்சியின் செய்தியை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். இயேசு இன்று நற்செய்தியிலே தன்னுடைய பரிசேயர்களிடத்திலே, இறையாட்சியை பற்றி நீங்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை கொண்டிருக்கிறீர்கள், இதோ இங்கே அதோ அங்கே என்று சொல்லி இறையாட்சியை பற்றி பல்வேறு விதமான சிந்தனைகளை எல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், ஆனால் இறையாட்சி உங்கள் நடுவே தான் இருக்கிறது, உங்கள் மத்தியில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி இயேசு முன்மொழியக்கூடியவராக இருக்கிறார். மக்கள் கடவுளின் ஆட்சி எப்போது வரும், இறையாட்சி எப்போது இருக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு விதமான சிந்தனைகளை கொண்டவர்களாக இருந்தார்கள். கடவுள் எப்போது வருவார், இறையாட்சி நமக்கு எப்போது கொண்டு வந்து தருவார், இறையாட்சி என்பது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், எப்போதுமே வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி மக்கள் இறையாட்சியின் கனவிலே வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதை தான் துய பவுல் தன்னுடைய கடிதங்களிலே குறிப்பிடுகிறார். நீங்கள் இறையாட்சி எப்போது வரும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் இறையாட்சி உங்கள் மத்தியிலே இருக்கிறது, நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை தான் அந்த இறையாட்சி. கடவுள் உங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறையாட்சியை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் என்று சொல்லி தூய பவுல் தன்னுடைய கடிதங்களிலே அவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசுடைய பணிகளை நாம் பார்க்கிற போது, இயேசு தன்னுடைய பணியை தொடங்குகிற போது, மத்தேயு நற்செய்தியாளர் அதிகாரம் 4 வசனங்கள் 17 நாம் வாசிக்கிறோம். இயேசு தன்னுடைய பணியை தொடங்கும் போது அவர் சொல்கிறார், இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறுங்கள் என்று சொல்லி. இயேசு தன்னுடைய பணியை தொடங்கும் போதே இறையாட்சி என்பது நமது மத்தியிலே இருக்கிறது, நீங்கள் மனம் மாறி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையோடு தான் தன்னுடைய பணியை தொடங்கக்கூடியவராக இருக்கிறார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 12 வசனங்கள் 28 நாம் வாசிக்கிறோம். நான் கடவுளின் ஆவியை கொண்டே பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துவிட்டது அல்லவா என்று சொல்லி இயேசு கேட்கிறார். கடவுள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிகளையும் அந்த இறையாட்சியின் முன்னிலைப்படுத்தி தான் செய்யக்கூடியவராக இருந்தார். இறையாட்சி என்பது அவர் சென்ற இடங்களில் எல்லாம், அவர் செய்த பணிகளில் எல்லாம் வெளிப்படக்கூடியதாக இருந்தது. அவர் செய்த ஒவ்வொரு பணிகளாக இருக்கட்டும், அவர் சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டிருந்தார். அந்த நன்மை எல்லாவற்றையும் இறையாட்சிக்கு உட்படுத்தக்கூடியவராக அவர் இருந்தார் என்பதை தான் நற்செய்தியாளர்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதைதான் 2 வத்திக்கான் சங்கம் லுமன்சென்சியம் 3வது வசனத்திலே குறிப்பிடுகிறது, தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரித்தார், இறையாட்சியை தன்னிலே கொண்டு இந்த திருச்சபையை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி லுமன்சென்சியம் தன்னுடைய ஏட்டிலே குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இறையாட்சி என்பது நம்முடைய மத்தியிலே இருக்கிறது, உங்கள் நடுவே இருந்து செயல்படுகிறது என்று சொல்லி இயேசு சொல்கிறார். ஆனால் அந்த இறையாட்சியை நம்மால் ஏன் உணர முடியவில்லை என்கின்ற ஒரு கேள்வி நம்மிடத்தில் எழக்கூடியதாக இருக்கலாம். இறையாட்சியை பற்றி ஜோசஃபாத் என்கின்ற புனிதர், இன்று விழா கொண்டாடக்கூடிய புனிதர், இறையாட்சியை ஒரு ஒப்புமைக்கு எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஒரு கண் தெரியாத நபரை நாம் மிக வெளிச்சமான ஒளிக்கு அழைத்து செல்கிற போது, அல்லது பல பொருட்களை வைத்து கொண்டு அந்த கண் தெரியாத நபரை நாம் அழைத்து செல்கிற போது, அந்த நபருக்கு அந்த ஒளியோ அந்த பொருட்களோ தெரிவதில்லை. அப்படிதான் இறையாட்சி என்பது நமது மத்தியிலே இருக்கிறது, ஆனால் அந்த கண் தெரியாதவரை போல்தான் நாம் பலவற்றை பார்க்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஜோசஃபாத் என்கின்ற புனிதர், இன்றைய புனிதர், நமக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். காரணம் என்ன என்று சொல்கிற போது அவர் சொல்கிறார், இறையாட்சியை நாம் நம்முடைய வாழ்விலே உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த இறையாட்சியை உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றால் நாம் அந்த வாழ்வை, இறைவன் கொடுத்த வாழ்வை நாம் வாழவில்லை என்று சொல்கிறார். எப்படி நாம் இறையாட்சியை உணர்ந்து கொள்வது? இறையாட்சியை நாம் எப்படி உணர்ந்து கொள்வது? மறைக்கல்வி, திருச்சபை, கத்தோலிக்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய புத்தகத்திலே நமக்கு சொல்கிறது, 543வது எண்ணிலே சொல்கிறது, நாம் நமது இதயத்தை, உள்ளத்தை கடவுளின் இறைவார்த்தைக்கு திறக்க வேண்டும். அப்படி திறந்து தியானிக்கின்ற போது, நாம் உணர்கிற போது இறையாட்சியை உணரக்கூடிய மக்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறது. நாம் எப்போது இறையாட்சியை உணரக்கூடிய மக்களாக வாழ்கிறோம் என்றால், இறை வார்த்தையை கேட்டு அதை தியானித்து அதை செயல்படுத்துகிற போது நாம் இறையாட்சியை வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற சிந்தனையை மறைக்கல்வி நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. ரோமையர் அதிகாரம் 14 இறைவசனங்கள் 17 நாம் வாசிக்கிறோம், இறையாட்சி என்பது நாம் உண்பதையோ குடிப்பதையோ அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது என்று சொல்கிறது. இறையாட்சி என்பது நாம் மகிழ்ச்சியின் பாதையிலே செல்லக்கூடிய ஒரு வாழ்வை சுட்டி காட்டுவதல்ல. அதை தான் தூய பவுல் ரோமேர்கள் திருமத்தில் அழகாக சொல்கிறார், இறையாட்சி என்பது உண்பதோ குடிப்பதையோ நமக்கு சுட்டி காட்டுகிறது அல்ல, மாறாக தூய ஆவி அருளுகின்ற நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது இந்த இறையாட்சி என்பதை தூய பவுல் ரோமையர் கழுதிய திருமுகத்தில் அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதையே தொடர்ந்து அவர் சொல்கிறார் 14:18, இத்தகைய இறையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்ததையும் மனிதர்களுக்கு மதிப்புக்கு உரியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இறையாட்சியை நாம் எப்போது போற்றி போகிறோமோ, இறையாட்சியின் மனப்பான்மையோடு தூய ஆவியானவரின் செயல்பாடுகளை கொண்டு அன்பும் அருளும் ஆசிரும் நிறைவும் மகிழ்ச்சியும் பெற்று நாம் எப்போது வாழ்கிறோமோ, அப்போது கடவுளுக்கு உகந்தவர்களாக, மனிதர்களுக்கு மதிப்புக்கு உரியவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி தூய பவுல் ரோமியர் கழுதிய திருமுகத்தில் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசு இதை தான் நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இறையாட்சியை நீங்கள் இங்கோ அங்கோ என்று தேடிக் களைய தேவையில்லை, இறையாட்சி உங்கள் நடுவிலே இருக்கிறது என்று சொல்லி அந்த மக்களுக்கு இயேசு பரிசேயர்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். தூய பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே 2:10 அவர் சொல்கிறார், கடவுளுடைய மக்களாக இருக்கிறோம் எப்போது இறையாட்சியின் மதிப்பீடுகளின்படி வாழ்கிற போது. இறையாட்சியின் மதிப்பீடுகளின்படி நாம் வாழ்கிற போது கடவுளுடைய மக்களாக இருக்கிறோம் என்று சொல்லி தூய பேதுரு நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். நாம் இறைவனுடைய மக்களாக வாழ்கிறோம் என்கின்றால் நாம் இறைவனுடைய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதைதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. முதல் வாசகம் தூய பவுல் பிலோமீனுக்கு எழுதிய கடிதத்திலிருந்து வாசிக்க கேட்கிறோம். இந்த பிலோமீனுக்கு தூய பவுல் கடிதத்தை எழுதுகிறார் என்றால் பிலோமீன் புதிய கிறிஸ்தவராக மாறக்கூடியவராக இருக்கிறார். இந்த புதிய கிறிஸ்தவராக மாறிய இந்த பிலோமீனுக்கு இந்த தூய பவுல் கடிதம் எழுதுகிற போது ஒனேசிமுஸ் என்பவர் இந்த பிலோமீனுக்கு அடிமையாக இருந்தவர். இவருக்கு பயந்து இந்த ஒனேசிமுஸ் ஓடிவிடுகின்றார். ஓடி ஒளிந்து கொண்டு தூய பவுலுக்கு சிறையில் இருக்கிற போது உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போது இந்த பிலோமீனுக்கு கடிதத்தை எழுதி இந்த உனோசிமுஸை நீர் அடிமையாக அல்ல உன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதக்கூடிய கடிதம்தான் இந்த பிலோமீன் கடிதம். இந்த பிலோமீன் கடிதத்தை வாசிக்கின்ற போது அவர் சொல்கிறார், நீர் மனிதருக்கு உகந்தவற்றை செய்யக்கூடியவராக இருக்கும், கடவுளுக்கு உகந்ததை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீ உனோசிமுஸை அடிமையாக அல்ல உன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிற போது நீ ஒற்றுமையையும் அன்பையும் விளைக்கக்கூடியவனாக இருக்கிறீர். அன்பையும் என்கின்ற ஒரு சித்தத்தை அந்த தூய பவுல் உப்லோமினுக்கு எழுதக்கூடியவராக இருக்கிறார். இந்த கடிதத்திலே இறையாட்சியை பற்றி நம் மத்தியிலே உள்ளது என்பதை இரண்டு சிந்தனைகள் வழியாக நமக்கு தூய பவுல் எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒன்று, நீ செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்யக்கூடியவனாக இரு என்று சொல்கிறார். பிலோமீனுக்கு எழுதக்கூடிய கடிதத்திலே அவர் சொல்கிறார், நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையையும் கட்டாயத்தின் அடிப்படையில் இல்லாமல் மனமாற செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு அறிவுறுத்தக்கூடியவராக இருக்கிறார். இன்று நாம் பல நேரங்களில் நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நன்மைகளை நாம் பிறருக்கு செய்கின்ற போது மனமாற செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி மனமாற செய்கின்ற போது நாம் அன்பையும் நீதியையும் மகிழ்ச்சியையும் விதைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி விதைக்கின்ற போது நாம் இறையாட்சியை நம் மத்தியிலே வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே போல்தான் இரண்டாவது கருத்து அவர் சொல்கிறார், மனிதன் என்றும் முறையில் ஆண்டவரை சார்ந்தவர் என்ற முறையிலும் உன் அழைப்புக்குரியவனாயிரு என்று சொல்கிறார். அதாவது நம்முடைய அழைப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும். இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார், நாம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்வுக்கு ஏற்ற ஒரு வாழ்வை நாம் வாழ்கிற போது இறைவன் நம்மை நிறைவாக வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். இறையாட்சியை நம் மத்தியிலே நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார். அதை தான் தூய பவுல் பிலோமீனுக்கு எழுதிய திருமுகத்திலே தன்னுடைய சிந்தனையை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நன்மையை கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக இரு, நன்மையை கட்டாயத்தின் பேரில் செய்யாமல் மனமாற செய்யக்கூடியவனாக இரு, ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்யக்கூடியவராக இரு என்று சொல்கிறார். இறையாட்சியை அனுபவிக்க நாம் மிக நெருக்கமான பயணங்கள் செய்ய வேண்டும். கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும். மிகப்பெரிய தொலைவு தூரங்களுக்கு சென்று நாம் புனித பயணமெல்லாம் மேற்கொண்டு இறையாட்சியை பெற வேண்டும் என்று அல்ல, மாறாக நமது உள்ளத்திற்கான ஒரு உள்ளார்ந்த நோக்கத்திற்கான ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்போது உள்ளார்ந்த ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோமோ அப்போது நம்முடையத்திலே நாம் சுய ஆய்வு செய்யக்கூடியவர்களாக இருப்போம். நாம் சுய ஆய்வு செய்கின்ற போது நம்முடைய இறை வார்த்தையின்படி வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற சிந்தனை நம்மிடத்தில் எழக்கூடியதாக இருக்கும். நாம் சுய ஆய்வின் வழியாக இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்ற போது நாம் இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை தான் தூய பவுல் இன்றைய நச்சிதி வழியாக இன்றைய வாசகங்க வழியாக நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். ஒரு முறை ஒரு வயதான தாத்தாவிடத்திலே ஒரு சிறு பிள்ளை சென்று இறையாட்சியை நான் எப்படி கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லி கேட்கிறார். அப்போது அந்த முதியவர் அந்த சிறுமியை அழைத்து மிகு தொலைவில் உள்ள ஒரு கிணறுக்கு அழைத்து செல்கிறார். அந்த கிணறு பாலடைந்த ஒரு கிணறாகிறது. அந்த கிணறுக்குள் அழைத்து சென்று அந்த கிணறை திறந்து அந்த கிணறுக்குள் என்ன தெரிகிறது என்று பார் என்று சொல்லி கேட்கிறார். அந்த கிணறை எட்டி பார்த்த அந்த குழந்தை சொல்கிறது, என்னுடைய முகம் தெரிகிறது என்று சொல்கிறார். அப்போது அந்த முதியவர் சொல்கிறார், அதுதான் இறையாட்சி என்று சொல்கிறார். நம்மிலே அந்த இறையாட்சி பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இறையாட்சி நம்மிலே பிரதிபலிக்கிற போது நாம் இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வை வாழ்கிறோம். அதை தான் இயேசு இறையாட்சி உங்கள் நடுவிலே செயல்படுகிறது என்று சொல்கிறார். நாம் இறையாட்சியின் மக்களாக இறைவன் கொடுத்த அந்த அருளையும் கொடையையும் நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் வாழ்கிற போது இறைவனோடு இணைகிறோம். இறையாட்சியை மக்கள் மத்தியிலே நாம் அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதைதான் ரோமியர் கெழுதிய திருமுகம் அதிகாரம் 14:17 சொல்கிறது, இறையாட்சி என்பது தூய ஆவி அருளும் நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். அப்படி அடிப்படையாக கொண்டு இருக்கிற போது அந்த இறையாட்சியின் மக்களாக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதைதான் நெல்சன் மண்டேலா வாழ்வில் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம். நெல்சன் மண்டேலா பல ஆண்டுகள் சிறையில் இருந்து துன்பப்பட்டு அவர் ஆப்பிரிக்கா நாட்டிற்கு பிரசிடெண்டாக மாறிய போது அந்த நாட்டிலே உள்ள நண்பர்களுக்கு எல்லாம் அழைத்து அவர் ஒரு விருந்தளிக்கின்றார். ஒரு உணவருந்தகத்துக்கு செல்கிறார்கள். உணவருந்தகத்திற்கு சென்று அங்கு உணவருந்தி கொண்டிருக்கிறார்கள். உணவருந்தி கொண்டிருந்த போது அவள் நண்பர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள். ஒரு தனிமையிலே ஒரு நபர் அமர்ந்து உணவருந்தி கொண்டிருக்கிறார். அந்த நபர் மிகவும் பதட்டமான சூழ்நிலையோடு இருக்கின்றார். நெல்சன் மண்டேலா அவரை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய நண்பர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உணவகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இந்த நெல்சன் மண்டேலா உணவு கொண்டிருக்கிறார். ஏன் அந்த நபர் மட்டும் தனியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இவர்களுக்கு எல்லாம் ஒரே சந்தேகம். அப்போது நெல்சன் மண்டேலா இடத்திலே அவருடைய நண்பர் ஒருவர் கேட்கிறார், ஏன் அந்த நபரும் உங்களோடு சேர்ந்து இணைந்து கொள்ளலாம் அல்லவா, ஏன் அவர் தனியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கேட்டபோது இந்த நெல்சன் மண்டேலா சொல்கிறார், நான் சிறையில் இருந்தபோது என்னை துன்புறுத்திய சிறை அதிகாரி அவர் என்று சொல்கிறார். நான் அவரை பகையாக பார்க்கவில்லை, ஆனால் என்னை பார்த்து அவர் பகையிலே பயந்து அமர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நெல்சன் மண்டேலா அந்த நபரிடத்திலே சென்று அவரை அரவணைத்து நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லி அவரையும் தன்னுடைய உணவு அருந்தக்கூடிய இடத்திற்கு அழைத்து வந்து அந்த நண்பர்களோடு சேர்ந்து உணவருந்திய ஒரு நிகழ்வை நின்று அந்த இறையாட்சியின் நிகழ்வோடு நாம் சுட்டி பார்க்க வேண்டும். காரணம், இறையாட்சி என்பது ஒருவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்த ஒரு வாழ்வை நமக்கு கற்றுத்தரக்கூடியது. அதைதான் தூய பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் இறை அன்பில் நிலைத்திருக்கிற போது அன்பையும் நீதியையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நம்மோடு உள்ளவர்களோடு பகிர்ந்து வாழ்கிற போது இறையாட்சி நம் மத்தியிலே செயல்படக்கூடியதாக இருக்கிறது. சுயநலத்தை விடுத்து நாம் நம்முடைய வாழ்வு என்பதை விடுத்து நாம் பிறருக்காக என்கின்ற ஒரு வாழ்வை நாம் கற்றுத்தருகிற போது இறையாட்சி நம் மத்தியிலே நம் வழியாக பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் என்கின்ற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமென்.